வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்தினின்று விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முனைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன், 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்தபோது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லேயமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியோன் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். ரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கே அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே, தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப்போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அதாவது ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்வதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும்பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தினின்று விலக்கும். ஆனால் இங்கே பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும்பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை இரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழ்கிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல. அவன் அந்த சுபாவத்தை உடையவன் அல்ல. மாறாக அவன் தன் தகப்பனுடைய சுபாவத்தை உடையவன். அந்த வசதியான வீட்டிலே வாழ்ந்தவன். அந்த பையன் தகப்பனுடைய சுபாவ குணத்தை உடையவனாதலால் அவன் பன்றி தின்னும் தவட்டை தின்ன விரும்பவில்லை. அவன் எண்ணமெல்லாம் தன் தகப்பனுடைய வீட்டிலே அவன் பெற்றிருந்த வசதிகளையே சுற்றி சுற்றி வந்தது. சாப்பாட்டு மேஜையிலே தகப்பனோடு அமர்ந்து விருந்து உண்டதையே நினைவிற்கு கொண்டு வந்தது. அதையே விரும்பினான். அவன் தகப்பனுடைய சுபாவத்தை உடையவனாக இருந்தபடியினால் பண்டியின் உணவோடு பண்டி கூட்டத்தோடு இணைந்து விடவில்லை. பேதுரு கூறுகிறது என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து புது பிறப்பு அடைந்தவுடன் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். அதாவது உங்களை கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்துகிறார். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்திலே மகிமையின் சரீரத்தோடு இருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக அவர் தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்போடு அங்கே காணப்படுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்த அனுபவம் உடையவர்களாக இருந்தால், புதிய சுபாவத்தோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் தொடர்ந்து பாவத்திலே வாழ முடியும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, அப்படி வாழவே முடியாது. இன்று அநேக சபைகளிலே இந்த ஒரு உபதேசம் அதிகமாக மறக்கப்பட்டுவிட்டது. அதாவது பரிசுத்தத்தை குறித்த உபதேசம். விசுவாசிகள் தேவனுக்காக பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்று இந்த உபதேசம் வலியுறுத்துகிறது. அருமையானவர்களே, நீங்கள் அந்த கெட்ட குமாரனைப் போல பண்டியின் கூட்டிலே வாழ முடியாது. அவ்வாறு உங்களால் பண்டிகளோடு வாழ முடியுமானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. பண்டிதான் பண்டியோடு வாழும். அதை அவை விரும்பும். ஆனால் மனிதர்கள் பண்டியோடு வாழ்வதை விரும்ப மாட்டார்கள். தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பேதுரு கூறுகிறார். நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள். உங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுடன் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். இப்பொழுது தேவனுடைய ஆவியானவரின் வல்லமையால் உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியும். நீங்கள் ரோமர் 7 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு தேவனுடைய பிள்ளை மாம்சத்திலே வாழ்ந்தால் எவ்வாறு தோல்வியை சந்திக்கிறான் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமர் 8 வரும்பொழுது தேவன் நமக்கு எவ்வாறு பரிசுத்த ஆவியானோர் மூலமாக வல்லமையை கொடுத்து வாழ வைக்கிறார் என்பதை குறித்து தெளிவுபட கூறப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் தேவனுக்குள் வாழும்பொழுது பாவம் செய்வதை நிறுத்தி விடுவோம், பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம். அருமையானவர்களே, பாவத்திலே இன்று நீங்களும் நானும் வாழக்கூடாது என்பதற்காக தேவன் அனைத்து காரியங்களையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். நம்மால் பாவத்திலே வாழ்வது இயலாத காரியம். கெட்டகுமாரன் வேண்டுமென்றால் பண்டியின் கூட்டத்திற்கு சென்றிருக்கலாம், ஆனால் அதிலேயே அவன் தங்கிவிட இயலாது. லூக்கா 15:18 என்ன சொல்கிறது? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் என்று சொல்லுவான். நீங்கள் ஒருவேளை இப்பொழுது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அதை சௌகரியமானதாக உணர்வீர்கள் என்றால், அதாவது உங்கள் மனதிலே உறுத்துதல் இல்லாமல் இருக்கும் என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது சந்தேகத்திற்குரியது. நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்ப வேண்டியது. சிலர் இவ்வாறு கேட்கலாம், ஒரு விசுவாசி இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று கேட்கலாம். ஆம், விசுவாசிகள் சில வேளைகளிலே தவறக்கூடும், ஆனால் அந்த பாவத்திலேயே நிலைத்திருந்தால், அப்படி அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால், அது மிகவும் தவறான ஒரு காரியமே. மறுபிறப்படைந்த புதிய சுபாவத்துடன் காணப்படுகின்ற தேவனுடைய பிள்ளையானது எல்லா விதங்களிலேயும் கிறிஸ்துவை பிரியப்படுத்த விரும்பும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சே உள்ள வாழ்க்கை வாழும். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் வாசித்து தியானிக்க வேண்டியது அவசியம். வேதத்தை குறித்த ஒரு தெளிவான கருத்தை பெற வேண்டியது அவசியம். ஒருவேளை இதே கருத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது உங்களுக்கு வித்தியாசமானதாக தோன்றக்கூடும், ஆனால் இது மிகவும் முக்கியமான அடிப்படை காரியம். ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், வேதத்திற்கு நேராக மக்கள் திரும்ப வேண்டும். உங்களுக்கு வேதம் முழுவதும் தெரிய வேண்டியது அவசியம். வேதத்திலே ஏதோ உங்களுக்கு பிடித்த வசனம் மட்டும் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வைத்து வாசித்துக் கொண்டிருக்கக்கூடாது. ஏதோ சில விதிமுறைகளை மட்டும் பின்பற்றுவதால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து காட்ட முடியாது. நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ண, அவர் உங்களை ஆட்கொள்ள, தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாமல் இருப்பீர்கள். 1 பேதுரு 4:2 வாருங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இதே கருத்தை அப்போஸ்தலனாய பவுல் ரோமர் 8:5-6 சொல்லுகிறார். பாருங்கள், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்கிறார். மாம்ச சிந்தை என்று பவுல் என்ன அர்த்தத்திலே சொல்கிறார்? உங்கள் ரட்சிப்பை இழந்து போவீர்கள் என்று இங்கே சொல்கிறாரா? இல்லை பிரியமானவர்களே, மாம்ச சிந்தை காணப்படும் போது தேவனோடு உள்ள எல்லா ஐக்கியத்திலேயும் மரித்து போவீர்கள் என்று அர்த்தமாகும். 1 யோவான் 1:6 இதைத்தான் சொல்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தையை நின்று பாவமானது மக்களை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் ஒரு சிறிய கூட்டமே, அதுவும் வேதம் முழுவதையும் போதித்து அதன்படி நடக்க சொன்னோமானால் ஒரு சிறு கூட்டத்தினரிடமே பேச வேண்டியதாயிருக்கும். அநேகர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ குறுக்கு வழியை முயற்சி செய்கிறார்கள். அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்விற்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பாவத்தில் நின்று விளக்க தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தப் போவதாக சொல்கிறார். மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். நாம் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ மாட்டோம். நாம் தேவனுடைய கிருபையினாலே உபத்திரவங்களை ஆங்காங்கே சந்திக்கிறோம். தேவன் அந்த உபத்திரவங்களை பயன்படுத்தி நம்மை பாவத்தில் நின்று விலக்கி காத்துக் கொள்வார். என கருமையான சகோதரனே, சகோதரியே, இந்நாட்களிலே நீங்கள் உபத்திரங்கள் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஏன் என்ற கேள்விக்குறி இருக்கும் என்றால், ஒருவேளை உங்களை பாவமர கழுவ ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கலாம். அதை குறித்து அவரே உங்கள் உள்ளத்திலே வெளிப்படுத்துவார். இதனைத் தொடர்ந்து பேதுரு சற்று முன்னோக்கி பார்க்க காண்கிறோம். பாருங்கள், ஒன்று பேதுரு 4:3 சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்ச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவறுப்பான விக்கிரகாராதனையை செய்து வந்தோம். நாம் பழைய வாழ்விலிருந்து கிறிஸ்துவனிடத்திலே திரும்பிய பிறகு நாம் முன் செய்த அதே காரியத்தை செய்து வந்தோம் என்றால் மூடர்களாயிருப்போம். உண்மையிலே நாம் அவ்வாறு செய்ய இயலாது. நாம் இப்பொழுது கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடன் ஐக்கியப்பட்டுள்ளோம். நாம் பாவத்திற்காக உலகத்தோடு ஓட முடியாது. நாம் இன்று தேவனுக்காக வாழ வேண்டியது அவசியம். என்ன ஒரு அற்புதமான சத்தியம் இது இல்லையா? வாழ்க்கை என்பது குறுகியது, நாட்கள் பறந்து செல்கிறது. நாம் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பிற்கு வர வேண்டும் என்பதை உணர வேண்டியது அவசியம். பேதுரு இந்த பகுதியிலே பாவங்களை வரிசையாக பட்டியலிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் தேவனிடத்திலே வரும் முன்னர் இவ்வாறெல்லாம் காணப்பட்டோம் என்று சொல்கிறார். நம்முடைய பழைய ஓவியம் இதுதான். அருமையானவர்களே, இன்றும் கூட அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களிலே வாழ்கிறார்களே. அவர்களும் நம்மை போல ஒரு புதிய சுபாவத்திற்குள்ளே வரவேண்டும் அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். காம விகாரத்தையும் என்று சொல்வது பேசித்தன பாவத்திலே வாழ்வதை காட்டுகிறது. துர் இச்சைகள் என்பது அநேக காரியங்களை உள்ளடக்கும். மாம்சத்தின் காரியங்களை இச்சிப்பது, மதுபானம் நமக்கு தெரிந்ததுதான், குடிவெறி, களியாட்டு வெறி, அருவறுப்பான விக்கிரகாராதனை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பொருளாசையே இன்றைய விக்கிரகாராதனை. இந்த காரியங்கள் எல்லாமே நம்மை தேவனை விட்டு பிரிக்கக்கூடியது. இவற்றை பேதுரு தெளிவாக பட்டியலிட்டு காட்டுகிறார். இன்றைய நாட்களிலே அநேக செய்தியாளர்கள் கூட பாவத்தை குறித்த ஒரு தெளிவான கருத்தை உடையவர்களாக இல்லை என்பது வருந்தத்தக்க ஒரு காரியமாகும். சபை விசுவாசிகளில் கூட அநேகருக்கு வேதம் எவற்றை பாவம் என்று சுட்டிக்காட்டுகிறது என்பதை பற்றி தெளிவான ஒரு கருத்து இல்லை. பேதுரு இங்கே பாவத்தை சுட்டிக்காட்டி தெளிவாக சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையிலே இந்த பட்டியல்கள் பல இடங்களிலே நியான் விளக்குகளால் எழுதப்பட்டது போல காண்பிக்கப்பட்டுள்ளது. இதை யாருமே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியாது. சரி, 1 பேதுரு 4:4 வாருங்கள். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். ஒன்று, நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் அல்லது மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும். நீங்கள் மனிதனை பிரியப்படுத்தினால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் 15:18, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உலகம் உங்களை பகைக்கவில்லையானால் உங்களிடம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஒரு தேவ மனிதரின் அனுபவத்தை சற்றே கவனியுங்கள். அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்னர் ஒரு வங்கியிலே சிறிய பதவியிலே பணிபுரிந்தார். அவரை அடுத்த வருடத்திலே நல்ல பதவியிலே வைப்பதாக வாக்கு பண்ணி சேர்த்தார்கள். அவ்வாறு வங்கியிலே இவர் வேலை பார்த்தபொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ முடிவு செய்தார். பின்னர் அந்த வங்கியிலே உள்ளவர்கள் எல்லாரும் அவரை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். இவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்னர் நேசித்தவர்கள் இவருடைய செய்கையிலே ஏற்பட்ட புதிய நல்ல மாற்றத்தை கண்டு வெறுக்க ஆரம்பித்தார்கள். அதே போன்று ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்னர் குடிப்பழக்கமுடையவராக இருந்தார். அப்பொழுது இவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தார்கள். பின்னர் இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் குடியை விட்டுவிட்டார். ஆனால் இவருக்கு நட்பை விட்டுவிட பிரியமில்லை. ஆகவே சிறிது சிறிதாக அவர்கள் வருத்தப்படாத வண்ணம் அவர்களை விட்டு வெளியேற வேண்டும், தொடர்ந்து நட்பையும் பராமரிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே இவர் மது அருந்தும் இடத்திற்கு போக வேண்டும், ஆனால் மது அருந்தாமல் ஓரமாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நண்பர்களோடு சென்றார். அவர்கள் மது அருந்திய பொழுது இவர் ஓரமாக அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஒருவர், நீ மது அருந்தவில்லையா என்று கேட்டார். உடனே அவர், இல்லை, நான் இப்பொழுது சபைக்கு செல்கிறேன், எனக்கு இதெல்லாம் விருப்பமில்லை என்று சொன்னார். உடனே அந்த மனிதர், பக்திமான் இருக்கின்ற இந்த இடம் சரியானதுதான் என்று சொல்லி கேலி செய்தார்கள். உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் சற்று சிந்திக்கலானார். ஆம், நாம் இந்த காரியத்தை சிறிது சிறிதாக துண்டிப்பது இயலாத காரியம். முற்றிலும் இந்த இடத்தை விட்டு நீங்குவதுதான் சரியானது என்ற முடிவிற்கு வந்தார். அங்கிருந்து வெளியேறினார். அதன்பின் அங்கே அவர் செல்லவே இல்லை. ஆம், அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக புதிய சுபாவத்துடன் அவர்களோடு தொடர்ந்து இருப்பதை உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது அவர்களை குற்றப்படுத்துவது போல தோன்றும். ஆகவே அவர்கள் நம்மை பகைக்க ஆரம்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு தொடர்ந்து பாவத்திலே வாழ முடியாது என்று உறுதிபட கூறலாம். உங்களுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை சுபாவம் இருக்கிறது. நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் ஒருமுறை இங்கே நமக்காக பாடுபட்டு விட்டார். இனி அவர் சிலுவை பாடுகளை படப்போவதில்லை. ஆனால் அவரால் உங்களுக்கு உதவ முடியும். தம்முடையவர்களுக்காக அவர் தேற்றர்வாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் உங்களிலே வாசம் பண்ணி உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்வார். விசுவாசிகளின் சரீரமாகிய சபைக்குள் நாம் அவரால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு கூறுவது போல நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுக்காக வாழ முடியும். நம்முடைய பலத்தினாலே இதை ஒருபொழுதும் செய்ய முடியாது. அவருடைய பலத்தினாலே எல்லாம் கூடும். அவருடைய பலத்தை நம்பி பரிபூர்ணமாக அவருடைய கரத்திலே உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் அர்ப்பணிக்க மாட்டீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1.